الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون وقال الله تبارك وتعالى وما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون وقال الله تبارك وتعالى وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان والحج متفق عليه وقال عليه الصلاة والسلام أيضا أمرت أن أقاتل الناس حتى يشهدوا أن لا إله إلا الله وأني رسول الله ويقيموا الصلاة ويؤتوا الزكاة فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله وقال عليه الصلاة والسلام أيضا داووا مرضاكم بالصدقة أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم மரியாதைக்குரிய பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிமை போன்ற பாக்கியசாலி ஒரு முஸ்லிமை போன்ற பாக்கியவான் வேறு யாரும் இருக்க முடியாது அவ்வளவு பெரிய பாக்கியசாலி தான் இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் காரணம் அவன் முஸ்லிம் என்ற பெயரை அடைவதற்காக எந்த உயர்தரமான கலிமாவை மொழிந்தானோ அந்த கலிமா இந்த உலகத்தை விட பெருமதியாக இருப்பதுதான் இந்த பாக்கியம் எங்களிடம் இருக்கிற ஆக பெருமதியான சொத்து எது என்று கேட்டால் அது நாம் படித்த கல்வி அல்ல எம்மிடத்தில் இருக்கும் நகைகள் ஆபரணங்கள் அல்ல. கோடிக்கணக்கு பெறுமதியான அந்த வீடும் காணியும் அல்ல. நாம் பாவிக்கின்ற லட்சக்கணக்கு பெறுமதியான அந்த வாகனமும் அல்ல. நாம் சொல்லி இருக்கிற லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இவைகள் அனைத்தையும் விட பல கோடி மடங்கு பெறுமதியான. அது எப்படி பெறுமதியாகலாம்? கலிமா சொன்னா கடையில பானர்லாத்தல் கொடுப்பாங்க, ஒரு பானையே கொடுக்கிறாங்க. பஸ்ஸில் ஏறி களிமா சொன்னால் காலி வரைக்கும் கவுண்ட் வரை கொண்டு போயிடுவான். பத்து ரூபாய் காசி கேட்பான். ஒரு பானை வாங்க முடியாது. ஒரு 6-7 கிலோமீட்டர் பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாது. அதற்கு கூட இந்த களிமா பெறுவது இல்லை. இதை நீங்க போய் எல்லா சொத்துக்களை விட பெறுவது என்றீங்களே, இதுதான் இந்த களிமாவை பற்றி நாம் விளங்கி வச்சிருக்கிற விளக்கம். ஆனால் உண்மை அதுவல்ல. இந்த களிமா இருக்கிறதுனால் நாம் எவ்வளவு சம்பாதிக்கின்றோம் தெரியுமா? எவ்வளவு சம்பாதிக்கும் இந்த களிமா இருப்பதனாலே நாம் தொழ வந்தோம். இந்த தொழுகை எல்லாம் சும்மாவா தொழ சொன்னான்? இந்த தொழுகைக்கு சம்பளம் போடுகிறான். தொழுகைக்கு சம்பளம், தொழுகைக்காக செய்த உணவுக்கு சம்பளம். ஒவ்வொரு உறுப்பில் இருந்தும் உணவுடைய தண்ணீர் வடியும் போது எவ்வளவு சம்பளம்? மிஸ்வாக் செய்வதற்கு சம்பளம், உணவு செய்து கொண்டு ஒவ்வொரு காலடியை எடுத்து வைத்து மத்திதுக்கு வரும்போது ஒவ்வொரு லிட்டுக்கும் சம்பளம், ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதிய சூரத்துல் ஃபாத்திஹா, 4 ரகாத்திகளிலும் 4 சூரத்துல் ஃபாத்திஹா, தொழுகையில் ஓதப்படுகிற ஒவ்வொரு எழுத்துக்கும் 100 நன்மை. சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டும் 155 எழுத்துகள், 15,500 நன்மைகள். 4 ரகாத்திலும் 60,000 சம்பரிகள். தொழுகிறது 10 நிமிஷம், 60,000 சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டும் சம்பாதிச்சிருக்கிறது. ருக்குவுக்கு வேறு சம்பளம், அதில் ஓதுகிற அதுக்காரர்களுக்கு தஸ்பீஹ்களுக்கு வேறு சம்பளம், சுஜூதுக்கு வேறு சம்பளம், அத்தஹியாத்தில் ஓதுகின்ற துஆக்களுக்கு வேறு சம்பளம், தொழுகைக்கு பிறகு ஓதிய இஸ்திக்பாருக்கு சம்பளம், 100 தஸ்பீஹ்களுக்கு சம்பளம். துஆவிலே எங்களுடைய தேவைகளை தான் கேட்டால் தேவையையும் கொடுத்து சம்பளமும் வருகிறோம். முஸ்லிமுடைய காலில் ஒரு கல்லு குத்தினால் சம்பளம், முள்ளு குத்தினால் சம்பளம், காய்ச்சலுக்கு சம்பளம், நோய்க்கு சம்பளம், ஒரு மனிதனை சிரித்துக் கொண்டு பார்த்தால் சம்பளம், அழுதால் சம்பளம். யாரு செல்வந்தன்? யாரு செல்வந்தன்? அந்த சம்பளங்களை வாங்கி தந்தது எது? நாம் சொல்லியிருக்கிற களிமா. களிமா இல்லாமல் நான் சொன்ன இந்த அமல்களை ஒருவன் செய்தால் ஒரு நன்மை கூட கிடைக்காது. களிமாவை எங்களுக்கு இவ்வளவு சம்பாத்தியத்தை பெற்று தர. மக்கா முக்கர்ரமாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு பெயர் ஜைத் இப்னு ஜுதான். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொந்தக்காரர், பெரும் செல்வந்தர். செல்வந்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு தனவந்தர். கேட்கும் யாரையும் திருப்பி அனுப்புவதில்லை, அள்ளி கொடுப்பார். நாளாந்தம் அவருடைய வீட்டிலே உணவு பரிமாறப்படும், ஏழைகளுக்கு உணவளிப்பார். இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹ் முஸ்லிமுடைய விரிவுரையில் எழுதுகிறார்கள், ஏழைகளுக்கு உணவு சமைக்க அவர் வைத்திருந்த சட்டிகள் ஏணியில் ஏறித்தான் அந்த சட்டியை பார்க்கணுமா? விருந்து எப்படி இருக்கு? அதுவும் இந்த இலங்கையில் கொடுத்த சாப்பாடு அல்ல. உலகத்திலே ஒரு நன்மை செய்தால் லட்சமாக அது பெருக்கிக் கொடுக்கப்படுகிற பூமி எதுவோ
அந்த மக்காவில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்தார். கொடுத்த சதக்கா மக்காவிலே.
அந்த மனிதர் கலிமா இல்லாமலே மூத்தானார்,
இறந்து விட்டார். முஸ்லிமே இருக்கிறது.
அதில் தாய்ஷா கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், ஜைத் இப்னு ஜுதான் அவருடைய பணத்தை ஏழைகளுக்கு வீசிவிட்டு, ஏழைகளின் துயர் துடைத்துவிட்டு, ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு கபருக்கு போயிருக்கிறார். அல்லாஹ் அவருடைய முகம் பார்ப்பானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு ஒரு கூலி கூட கிடைக்காது.
கலிமா இல்லாததனால் இஹ்லாஸ் அவருக்கு தெரியாது, அல்லாஹுக்காக ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று தெரியாது.
செலவழிக்கும் போதே என்னை மக்கள் தனவந்தன், செல்வந்தன், பணக்காரன் என்று பாராட்டோடும் என்று செலவழித்தார். அந்த பெயரை வாங்கிக் கொடுத்து வெறுங்கையுடன் அனுப்பினார். மக்காவுக்கு சாப்பாடு போட்டவர் வெறுங்கையுடன் கபராளி ஆகிறார்.
சஹீஹ் முஸ்லிமில் இந்த ரிவாயத் இருக்கு, புகாரி சரிவில் இருக்கிறது. பனூ இஸ்ராயிலில் ஒரு மனிதன் கடும் வெயிலான காலத்தில் பகல் நேரம் நடந்து வருகிறார், தாகம் வருகிறது, ஒரு கிணறு இருக்கிறது, தண்ணியை அள்ளி குடித்து விட்டு திரும்பி பார்க்கிறான். ஒரு நாய் தாகத்திலே அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாய்க்கு கொடுக்க தண்ணி அல்ல, பாத்திரம் இல்லை. காலிலே இருந்த மேசை கலட்டி கிணத்துக்குள் விட்டு அதிலே தண்ணியை அள்ளி நாயுடைய வாயிலே குளித்து விடுகிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் செய்த செயலால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கவாணியானார்.
மக்காவுக்கு விருந்து போட்டவர் நரகம், நாய்க்கு தண்ணி விட்டவர் சுவர்க்கம்.
எதால் அந்த வித்தியாசம்? மக்காவுக்கு சாப்பாடு போட்டவருக்கு இந்த களிமா இல்லை, நாய்க்கு தண்ணி விட்டவருக்கு களிமா இல்லை. எது சொத்து? சேப்பில் இருக்கிற காசியா, நெஞ்சில இருக்கும் களிமாவா?
இதனால் உறுதியாக அடித்துச் சொல்கிறோம், இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் கோடீஸ்வரன். அந்த கோடி டாலரில் அல்ல, அந்த கோடி ரூபாவில் அல்ல, அந்த கோடி ரியாலில் அல்ல, அந்த கோடி ஈரோவில் அல்ல, அந்த கோடி அல்லாஹ் தரும் சவாபில். டாலர் ஒன்றை மாற்றினால் 150 கிடைக்கும், ஒரு ஈரோ மாற்றினால் 170 கிடைக்கும், ஒரு யூகே பவுண்ட் பார்த்தினால் 270 கிடைக்கும், ஒரு தீனாருக்கு 400 கிடைக்கும், ரியாலுக்கு 37 கிடைக்கும். ஒரு சவாபுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நன்மையை எவ்வளவுக்கு மாற்றலாம்? அதை பற்றி சிந்திச்சோமா? வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வரும்போது ஒரு காலத்துக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை எவ்வளவு பெறுவது?
சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், இது சரியான அளவுகோல் அல்ல, உங்களுடைய புத்தியால் கிரகிப்பதற்கு எழுதுகிறோம் என்று எழுதுகிறார்கள். ஒரு நன்மையின் பெறுமதி 150 கிலோ தங்கத்தை விட பெறுமதி.
85 கிராம் தங்கம் இருந்தாலே ஜகாத்து கடமை. 150 கிலோ தங்கத்தை விட ஒரு சவா பெறுமதி.
இந்த இஷா தொழுகையிலே லட்சம் லட்சம் சம்பாதிக்கிறோம், யாரு குடிப்பு வர? ஆகவே ரப்புக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் வைத்திருப்பது வெறுமனை எங்களை பாரமாக்கவல்ல. அமல்கள் வந்தது அடியார்களை கஷ்டப்படுத்தவல்ல. வெளித்தோற்றத்தில் அது கஷ்டமாக தெரிந்தாலும் அந்தரங்கும் எங்களை சுத்தப்படுத்த, எங்களை வளர்க்க. ரமதான் என்ற சொல்லை கேட்கும் போதே அதனுடன் இணைத்து இன்னொரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். என்ன வார்த்தை? ஜகாத். ஜகாத் ஞாபகம் வரும். ஜகாத்தை அல்லாஹ் குர்ஆனில் மட்டும் எவ்வளவு வலியுறுத்துகிறான், ஜகாத் ஃபர்ழ் ஆயின். தொழுகைக்கு கொடுத்திருக்கும் அந்தஸ்தை அல்லாஹ் ஜகாத்துக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனில் 32 இடங்களில் மட்டும் தொழுகையும் ஜகாத்தும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. 32 இடங்களில் குர்ஆனில் அகீமு ஸலாத வ ஆது ஜகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்து கொடுங்கள். யுகீமுன ஸலாத வ யுதுன ஜகா, அவர்கள் தொழுகையை நேரத்துக்கு தொழுவார்கள், அவர்கள் ஜகாத்து கொடுப்பார்கள். ஜகாத்து எதுக்கு? சிலர் சொல்லுவார்கள் ஜகாத் என்பது ஏழை வரியல், அது ஒரு டாக்ஸ். எப்படி பஜாரில் உள்ள கடைகளுக்கு இன்கம் டாக்ஸ் வருகிறார்களோ, பிஜிடி வருகிறார்களோ, பிரைஸ் கண்ட்ரோல் வருகிறார்களோ, அப்பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு வழி வரி செலுத்துகிறோமோ, இது போன்று ஏழை வரி என்று சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தப்பான ஒரு வாதம். ஜகாத் டாக்ஸ் அல்ல, அது வரி அல்ல. அப்ப என்னது, வரி செலுத்துபவர் சந்தோஷமாக செலுத்த மாட்டார். பஜாரில் ஒரு பக்கத்தில் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் இருந்தால் முழு பஜாரும் பதறும். அகப்பட்டுக் கொண்டால் அந்த முதலாளிக்கு இரவில் நாம் தூக்கம் இல்லை. பணம் செலுத்திய பிறகு மனதில் காயம். ஜகாத்து அப்படியா? ஜகாத்து கொடுக்கிறவர் கவலையுடனா கொடுப்பார்? ஜகாத்து கொடுத்துவிட்டு பிறகு மனதினால் நொந்து கொண்டிருப்பதா மூமின்? ஜகாத் வரி அல்ல, ஜகாத் ஒரு வணக்கம். ஜகாத் ஒரு டக்ஸ் அல்ல, ஜகாத் ஒரு இபாதத். அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்றவராமல் நான் ரப்பே உன்னுடைய அடிமை, நான் வியர்வை சிந்தி வெளிநாடு போய் உழைத்த பணத்தை நான் நினைத்த விதத்தில் பிரிக்காமல் நீ சொன்னது போல பிரித்தோம், எனக்கு விரும்பியவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை, ரப்பு நீ சொல்லுகிற ஆட்களுக்கு பிரிக்கிறோம், எனது பணத்தை அவன் சொல்றது போல அவன் சொல்ற ஆட்களுக்கு பிரிக்கிறோம். அடிமைத்தனம் அல்லவா? அடிமையின் தன்மை வெளிப்படுகிறது இந்த காட்சி. இதனால் மகாக்கள் ஜகாத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அஸ்ஸகா இபாதா மாலியா, ஜகாத் என்பது செல்வம் சார்ந்த ஒரு இபாதத்தை. அதை கொடுத்த பிறகு ஒரு செல்வந்தன் சந்தோஷப்படணும். கண்ணுக்கு பணமும் பொருளும் குறைந்தது போன்று தெரிந்தாலும் அல்லாஹ் என்னை வளர்க்கிறான், எனது செல்வம் சுத்தமடைகிறது, நான் வளரப் போகிறேன், எனது செல்வம் பெருகப் போகிறது. ஜகாத்துடைய அடையாளம். அதனால் தான் அந்த அமலுக்கு வைத்திருக்கிற பெயரே கொடுக்கிறவரை சந்தோஷப்படுத்தும் பெயர். ஜகாத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ஜகாத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அஜகா அந்நுமூவல் பரக்கா, வளர்ச்சி பரக்கத். ஜகாத் என்றால் வளர்ச்சி என்ற கருத்து. கொடுக்கிறவர் வளரப் போகிறார், அழியப் போகிறார் இல்லை. கொடுக்கிறவரின் செல்வத்தில் பரக்கத் வரப்போகிறது, குறையப் போவதில்லை. சொல்லே அவருக்கு ஒரு பஷாரம், சொல்லே ஒரு பஷாரம். உண்மையும் தான், ஜகாத்தினால யாரு வளர்றாங்க? ஜகாத்து கொடுக்கிறவரா எடுக்கிறவரா? பார்வைக்கு தெரியுது எடுக்கிறவர் வளர்றார். ரமதானில் ஏழைகள கையில காசு நிறையுது, பார்வைக்கு தெரியுது எடுக்கிறவர் வளர்றார். இல்லை, கொடுக்கிறவரே வளர்கிறார். எடுக்கிறவர் வளர்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்துக்கு ஜகாத்தை ஹராமாக்கி இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் ஜகாத்து வாங்குவது ஹராம். அதுக்கு என்ன காரணம் சொன்னார்கள்? ஜகாத் என்பது மக்களுடைய செல்வத்தில் உள்ள கழிவு பொருள்கள், ஊட்டைகள். தங்கையான எனது குடும்பத்துக்கு அது ஒத்து வராது. ஊட்டை எப்படி வளரும்? குர்ஆன் சொல்லுகிறது ஜகாத்து கொடுப்பவரே வளர்கிறார். இந்த உலகத்தில் உள்ள குஃபார்கள் உலக மக்களுடைய வறுமையை போக்குவதற்காக அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ள திட்டம் வட்டி. வயல் கொத்தர்களுக்கும் வட்டி கொடுக்கிறார். நுவரிலையாவில் இருக்கும் மரக்கறி பயிரிடுவோருக்கும் வட்டி கொடுக்கிறார். மானியம் என்ற பெயரில் சிறு வியாபாரிகளுக்கும் வட்டி கொடுக்கிறான். எதற்கு? நாட்டு மக்களை எழுப்ப. ஆனால் இன்னும் எழும்பல்ல. வட்டியால் நாட்டை எழுப்ப பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், எழும்ப மாட்டீங்க, எழும்ப மாட்டீங்க. நீங்க எழுப்பணுமா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த ஜகாத் கொடுங்க, உங்களோட செல்வம் டபுள் ஆகும். மக்களுடைய செல்வம் வளருவதற்காக நீங்கள் கொடுக்கும் வட்டி பல இந்தவா அல்லாஹுடத்தில் அது வளராது, அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. வளர்வன் வட்டி வளராது, வட்டி அளிக்கும். வட்டியை தொட்டவர்கள் அழிவார்கள், அவர்களுடைய சொத்துக்களை பரம்பரை அனுபவிக்க மாட்டார்கள். அல்லாஹ் அனுபவிக்க விட மாட்டான், அல்லாஹ் அனுபவிக்க விட மாட்டான். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் கொடுக்கிற ஜகாத் இருக்கிறது, ஏழையின் கையில் கொண்டு போய் வைக்கிற ஜகாத், அவர்கள் தான் செல்வத்தை வளர்ப்பவர்கள், செல்வத்தை இரட்டி பார்க்குபவர்கள். ஜகாத் செல்வத்தை இரட்டி பார்க்கும், வட்டி அளிக்கும், வட்டி அளித்தரும். பார்வையிலே பாரம் போன்று இருந்தாலும் எங்களுடைய செல்வத்தின் அடிப்படையான வளர்ச்சியை, செல்வ பெருக்கை உண்டாக்குவது ஜகாத்து தான். ஆகவேதான் ஜகாத்துடைய ஆயத்தை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் தன்னுடைய ரசூலுக்கு இறக்குகிறான். என்ன சொல்றான்? குத் மின் அம்வாலிஹிம், நபியே அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜகாத்தை எடுங்கள். அசில் முறை ஜகாத்து கொடுக்கிறதல்ல, ஜகாத்து கொடுக்காதவர்களிடம் பிடுங்கியது மடுக்கணும். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஜகாத்து கொடுக்காதவர்கள் ஜெயிலில் அடைக்கப்படணும், குற்றவாளிகள். ஜகாத்தோட பெருமதி தெரியாது, சிலர் கொடுக்காமல் இருக்கிறார்கள். ஜகாத்தை விடுங்கள் என்கிறார். எங்கள நாட்டில் அப்படி ஒரு ஆட்சி முறை இல்லை, அதனால் நாங்களே கணக்கு பார்த்து நாங்களே பிரித்து நாங்களே கொடுக்கிறோம். அசலான முறை அதல்ல. கூட்டாக ஜகாத்து கொடுக்கப்படணும். அந்த கூட்டாக ஜகாத்து சேமிப்பவர்களுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கிறது. அவர்களே ஆளனுப்பி ஜகாத்தை கணக்கு பார்க்கணும், அடுத்த பணத்தை அவர்களே பிரித்து கொடுக்கணும். எங்க நாட்டில் பல இடங்கள்ல கூட்டு ஜகாத்து இருக்குது, ஆனா ஒரு பகுதியை தான் செய்ய முடியும். என்ன பகுதி? கொடுக்கிறத பிரித்து கொடுக்கிறார், அவ்வளவுதான். அசில் அதல்ல, அசில் அதல்ல. ஜகாத்து கமிட்டியில் இருந்து ஒருவர் போகணும், அவர் செல்வத்தை எல்லாம் சொல்லணும், உங்களுக்கு இவ்வளவு ஜகாத் என்று அவர் முடிவு செய்யணும். அதைத்தான் செல்வந்தர் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஈச்சம்பள தோட்டங்களுக்கு ஹாரிசுகளை அனுப்புவார். அவர் போய் மரங்களை பார்ப்பார், அவர் அனுமானிப்பார், இத்தனை ராத்தல் ஈச்சம்பளம் உங்களோட தோட்டத்தில் இருக்குது, இவ்வளவு ராத்தல் உங்களுக்கு ஜகாத்து கடமை. அவர் சொல்ற அளவுதான் ஜகாத். தோட்டத்தின் உரிமையாளர் முடிவு செய்தல்ல, ரசூலுல்லாஹ் அனுப்புற ஆள் தான் முடிவு செய்வார். ஆனால் எங்களால் அது செய்ய முடியல. ஜகாத் கொடுப்பதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே அந்த ஜகாத்தை வாங்கி நீங்க அவர்களை பரிசுத்தப்படுத்துறீங்க. ஜகாத்து கொடுத்தவரின் செல்வம் துப்பரவாகுது, சுத்தமாகுது. ஜகாத்தை முறையாக கணக்கு பார்க்காதவர், ஜகாத்தை சரியாக கொடுக்காதவரின் செல்வத்தில் அழுக்கிருக்கிறது. அவரது கடையில் ஊத்தை, அவரது வாகனத்தில் ஊத்தை, அவர் கட்டிய வீட்டில் ஊத்தை. அந்த ஊத்தையை சுத்தப்படுத்த அல்லாஹ் படைகளை அனுப்பினால் அவரது மனசு நோகலாம். சுத்தப்படுத்த காற்றை அனுப்பலாம், வெள்ளத்தை அனுப்பலாம், நெருப்பை அனுப்பலாம், சூறாவளியை அனுப்பலாம், கடலை அனுப்பலாம், நோயையும் அனுப்பலாம். அதிகமான அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், நெருப்பால் வருகின்ற சோதனைகள் ஜகாத்துடைய குறைபாட்டு அடையாளம். நெருப்பால் எந்த இடங்களுக்கு அழிவு வருகிறதோ ஜகாத்திலே குறைபாடு இருப்பதற்கு அடையாளம். ஜகாத்தை சீர்செய்யும். ஜகாத்து சீர் செய்யப்படும். சிலரை அல்லாஹ் பிடிக்காமல் விட்டு வைப்பான். நீ மௌத்துக்கு முன்னாவது எல்லா ஜகாத்தையும் கணிப்பிட்டு கொடுத்து சுத்தமாக கொண்டு மௌத்தாக. அவர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. ஆனால் ஆகிராவிலே அவருக்கு இருக்கின்ற வேதனை ரொம்ப கடுமையானது. ஜகாத்து கொடுக்காதவரை ஆகிராவில் அல்லாஹ் விடுவானா? விடமாட்டான். சூரத்து தௌபா சொல்கிறார், வல்லதீன யக்னிதூன அஸ்ஸஹப வல்ஃபித்தா, தங்கம் வெள்ளி அதனுடைய பெருமானத்தில் வரக்கூடிய பணம் ஆபரணங்கள், அந்த பணத்தினால் உருவான பிசினஸ் வியாபாரம், இவற்றுக்கு ஜகாத்து கொடுக்காமல் யார் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத்துக்காக அதை செலவிடாமல் கொடுத்தால் குறையும் என்ற கஞ்சத்தனத்தில் பிடித்து வைத்திருக்கிறாரோ, சமச்சிறுகும் வியாதாபின் அலி, நொம்பலமான அதாப் இருக்குது என்று சொல்லுங்க. உங்களை விடமாட்டோம். வலிக்கின்ற மாதிரி அந்த அதாப் அமையும். அதாபுடைய வடிவத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி அதாபு செய்வோம்? நீங்கள் ஜகாத்து கொடுக்காமல் வைத்திருந்த இந்த காட்சிகள் ஒரு உலோக தட்டாக மாற்றப்படும். பத்து வருஷம் ஜகாத்து கொடுக்கல, முழு தொகை 20 லட்சம். ஜகாத்து கொடுத்தாரு, பாதியத்தான் கணக்கு பார்த்தாரு. ஒவ்வொரு வருஷமும் 1.5 லட்சம் ஒழித்து போட்ட கணக்கு, 10 வருஷத்துக்கு 15 லட்சம். இதெல்லாம் ஒரு உலோக தட்டாக மாற்றப்பட்டு அந்த தட்டை நரக நெருப்பில் சூடு காட்டப்படும். குர்ஆன் சொல்லும், உங்கள் ஜகாத்து படமே உங்களை நரகில் சுடப்போகிறது. அந்த பணத்தை கொதிக்க வைக்கப்படும் நாளில் அந்த தட்டை எடுத்து ஜகாத்து கொடுக்காதவரின் நெற்றியில் தேய்க்கப்படும், விழா எலும்பிலே தேய்க்கப்படும், முதுகில் தேய்க்கப்படும், அயன் பண்றது போல தேய்ச்சிருவாங்க. நரகில ஆக சிறிய அதாவது யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா அபூ தாலிப், புகாரியில் இருக்கிறது. சின்ன அதாபம் இருக்குத்தான், என்ன எந்த முறையில் வந்தாலும் உள்ளங்காலுக்கு கீழே ஒரு தணல் கட்டி வைக்கப்படும், அதனால் மூளை கொதிக்கும். சின்ன அதாபை அப்படி என்றா நரக நெருப்பால் சூடு போடும் போது இருக்கிற வேதனை எப்படி? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நெற்றியையும் விழா எலும்பையும் முதுகையும் அல்லாஹ்வே விசேடமாக சொல்லுகிறார். அந்த மூன்று உறுப்புகளையும் குறித்து சொன்னதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? ஒரு செல்வந்தனிடம் ஜகாத்து கேட்டவுடன், ஏழைகள் கேட்டு போனவுடன் வெறுப்பினால் அவருடைய நெற்றியில் தான் வியர்வை வருமா, அதனால் நெற்றிக்கு சூடு. திரும்ப கேட்டால் அந்த ஏழையின் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பி நிற்கிறான், விழாவை காட்டுகிறான், விழாவுக்கு சூடு போடப் போகிறது. திரும்ப கேட்டால் இவர்கள் அழட்டி கொடுக்கிறார்களே, கஷ்டம் கொடுக்கிறார்களே என்று முதுகை காட்டி நான் இல்லை என்று சொல்லுகிறான், அதனால் முதுகுக்கு சூடு போடப்படுகிறது. நெற்றியால் வெறுப்பை காட்டினாய், விழாவால் வெறுப்பை காட்டினாய், முதுகால் வெறுப்பை காட்டினாய், அந்த ஜகாத்து பணமே அந்த உறுப்புகளை சூடுகிறது. சொல்லப்படும், காத்து கொடுக்காமல் உனக்கு எனக்கு என்று பிடித்தியே, அதுதான் இது. இந்த தட்டினி ஜகாத்து கொடுக்காமல் வைத்த காசிதான் தக்ரிதூன். ஜகாத்து கொடுக்காமல் பிடித்தவைகளை நீங்களே அனுபவித்து பாருங்க. இன்னும் சிலரை அல்லாஹ் பாம்பினால் சோதிப்பான். புகாரியிலே பதியப்படுகிறது, சஹீஹ் புகாரியிலே, ஒரு செல்வந்தனுடைய கழுத்தில் ஒரு கருணாகம் பாம்பு சுற்றி கொள்ளும். அது நச்சுத்தன்மை வாய்ந்தது, அதன் மேடியிலே ஒரு ரோமம் கூட இருக்காது, அவ்வளவு நச்சுத்தன்மை. கடித்தால் பூமியின் 7 தட்டுகளுக்கு கீழால் போய் வருவான், அவ்வளவு அகூரமானது. அந்த செல்வந்தன் கேட்பான், இந்த பாம்பை ஏன் இந்த கழுத்தில் மாலையாக போட்டிருக்கிறீங்க, என்ன காரணம்? அந்த பாம்பு சொல்லும்,
நான் பாம்பல்ல, நான் தான் நீ ஜகாத்து கொடுக்காமல் ஒழித்து வைத்திருந்த பணம். எனது உருவம் பாம்பாக மாற்றப்பட்டிருக்குது, அசலில் நான் ஒரு பாம்பல்ல, நான் ஜகாத்து கொடுக்காத பணம். சஹீஹுல் புகாரி வச்சு சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க, ஒரு செல்வந்தனாக மாறுவது இந்த உலகத்தில் இலகுவா? தகப்பனின் சொத்துக்களை வைத்து செல்வந்தனானவர்கள் குறைவு, உழைத்து செல்வந்தனானவர்கள் தான். செல்வத்தை திரட்ட எவ்வளவு பாடுபட்டோம், வெளிநாடு போக வேண்டுமா, குளிரை தாங்க வேண்டுமா, சூட்டை தாங்க வேண்டுமா, அடிவாங்க வேண்டுமா, ஒழித்து திரிய வேண்டுமா, பட்டினியில் இருக்க வேண்டுமா, அப்படியெல்லாம் இருந்து செல்வத்தை சேமித்துத்தான் நாட்டிலே வந்து எங்களுடைய ஒரு வியாபார நிலையத்தை தொடங்கினோம். அதற்கு பொருள் கொள்முதல் செய்ய கஷ்டம், வெளிநாட்டிலே போய் பொருள்களை வாங்கி கண்டெய்னர் அனுப்பினால் வந்து சேரும் வரைக்கும் நெருப்பு. அதை அந்த இடங்களில் இருந்து அதிகாரிகளின் பிடியில் இருந்து தப்ப வைத்து உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு சவால். பிறகு கடையில் இருக்கும் ஊழியர்களின் ஏமாற்றம், அவர்களின் பொய், அவர்களின் வஞ்சகம், வருவோர்களின் சொல் ஏற்றி அதிகாரிகளின் வரிகள் பிடிகள். சுபஹானல்லாஹ், இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு சேர்க்கிற செல்வத்தினால் நாளைக்கு இந்த செல்வத்துக்கு ஆகிராவிலும் அடிவாங்கணுமா? ரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி உழைத்த இந்த பணத்திலே கொடுக்க சொன்ன ஜகாத்தை கொடுக்காததனால் அந்த செல்வத்துக்காக கியாமத்தில் இவ்வளவு துன்பப்பட வேண்டுமா? புத்திசாலி சிந்திப்பான். ஆகவே ஜகாத் என்ற இந்த கடமையை நாம் யாருக்கு கடமையோ அவர்கள் நிறைவேற்றணும். எட்டு பொருள்களில் அல்லாஹ் ஜகாத்தை விதியாக்கிறான். ஜகாத் முஸ்லிமுக்குத்தான் கடமை. அதில் அடிப்படையான விஷயம் தங்கம். தங்கத்திலே ஜகாத்து கடமை, பணத்திலே ஜகாத்து கடமை, வியாபாரத்துக்கு ஜகாத்து கடமை. தங்கத்திலே எவ்வளவு ஜகாத்து கடமை? ஒரு வருடமாக, ஒரு வருட காலமாக யாரிடத்தில் 11 அல்லது 11.5 பவுண்ட் 24 கரட் சுத்த தங்கம் இருக்கிறோம். கலவனாக இருந்தால் அந்த கலவைகளை கழித்து சுத்த தங்கம் கணக்கு பார்க்கணும். 11.5 பவுண்ட் கடந்த ஒரு வருடமாக யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு 2.5 வீதம் ஜகாத்து கடமை. தங்கம் மனிதனிடத்தில் 3 ரூபங்களில் இருக்கலாம். தங்கம் கட்டியாக, பிஸ்கட்டாக அப்படி வைத்திருப்பவர்கள் 11.5 பவுனுக்கு மேலாக ஒரு வருடமாக வைத்திருந்தால் கொடுத்தே ஆகணும். இரண்டாவது பாத்திரங்களாக இருக்கும், தங்க பிளேட். சிலர் கபடுகள் வைத்திருப்பார்கள், தங்க பாத்திரம், அதிலும் சுத்த தங்கம் 11.5 பவுனுக்கு மேல் இருந்தால் ஜகாத்து கடமை. மூன்றாவது நகைகள், நகைகளிலே ஆகுமாக்கப்பட்ட அந்த பெண்கள் பாவிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய தங்கத்துக்கு ஜகாத்து கிடையாது. இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது, அவர்கள் பாவிக்கும் அந்த தங்கம் வீண் விரயத்தின் அளவுக்கு இருக்கக்கூடாது, இஸ்ராபாக இருக்கக்கூடாது. இஸ்ராப் என்கிறது என்ன? அது முழு உலகத்துக்கும் ஒரு அளவில்லை, ஊருக்கு ஊரு அதனுடைய அளவு வித்தியாசப்படும். பெண்களுடைய பாவனையை பொறுத்து வித்தியாசமாகும். உதாரணம் சொல்லியிருக்கிறான், ஒரு பெண் ஒரு ஒரு விருந்து, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறார், வலது கையில் ஒரு 2 காப்பு, இடது கையில் ஒரு 2 காப்பு, கழுத்தில் ஒரு சாதாரண சேர், காதிலே ஒரு காதுப்பு. யாருமே இந்த பெண்ணை ஆச்சரியமா பார்க்க மாட்டாங்க. இந்த ஊரில் இது சர்வசாதாரணம், 2 கையில் 2 காப்பு அணிகிறது சர்வசாதாரணம். யாரும் அந்த பெண்ணை ஆச்சரியமாக பார்க்க மாட்டாங்க. ஒரு பெண் வலது கையில் 5 காப்பு, இடது கையில் 5 காப்பு, காதிலே பெரியோரு வளையம், கழுத்திலே பெரியோர் மாலை, போறவர்கள் எல்லாம் என்ன ஆச்சரியம், என்னென்ன பெண்ணை பார்க்கிறார்களா, இவள் அந்த ஊருடைய வழக்கத்துக்கு மாற்றமாக அணிந்திருக்கிறாள், அவள் தான் இஸ்ராபான முறையில் எடுத்தவள். அதிகமான ஊர்களில் 15 பவுனுக்கு மேலே இருக்கும் நகைகள் எல்லாம் இஸ்ராப் என்று முடிவு செய்திருக்கிறார்கள்.
அந்தந்த ஊர் உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் அதை முடிவு செய்யும். 20 பவுன் ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறதீங்க, பாவிக்கிறது தான். 20 பவுனுக்கும் கணிப்பீடு செய்து 2.5 வீதம் காத்து கொடுக்கும். 5 பவுனுக்கு இல்ல, சிலர் 15 விட்டு 5 இல்ல, 15க்கு மேல இருக்கா, இருக்கிற அவ்வளவுக்கும் பார்க்கணும், இருக்கிற அவ்வளவுக்கும் பார்க்கணும். 40ல் 1, 40ல் 1 என்று சொன்னாலும் உண்டுதான், 2.5 வீதம் என்று சொன்னாலும் உண்டுதான். 40 பவுன் இருந்தால் 1 பவுன் தக்காத்து கடவை, 20 பவுன் இருந்தால் 1/2 பவுன் தக்காத்து கடவை. வெள்ளியும் அப்படித்தான். 595 கிராம் சுத்த வெள்ளி இருக்கும் போது, ஒரு வருட காலமாக அந்த வெள்ளி இருந்தால் அதிலேயும் 2.5 வீதம் தக்காத்து கடவை. 595 கிராம் காசிக்கு எப்படி காத்து கொடுக்கிற, காசி பணத்துக்கு எப்படி காத்து கொடுக்கிற, யாரிடத்தில் கடந்த, அதுக்கு 2 அளவுகோள்கள் இருக்கு. தங்கத்தை வைத்தும் பணத்தினுடைய அளவை மதிப்பிடலாம், வெள்ளியை வைத்தும் மதிப்பிடலாம். சுத்த தங்கம் 11.5 பவுன் எவ்வளவுன்னு முதல்ல பாருங்க. உதாரணமாக 24 கரட் தங்கம் 50,000 பவுன் என்று சொன்னால், 11.5 பவுனுக்கு 5.75 லட்சம் பவுன். யாரிடத்தில் கடந்த 1 வருட காலமாக 5.75 லட்சத்துக்கு மேலாக இருக்கிறதோ அவர்கள் 2.5 வீதம் ஜகாத் கொடுக்கணும். இன்னொரு அளவுகோல் இருக்குது, வெள்ளியை வைத்து பார்க்க. வெள்ளி 595 கிராம் சுமாராக 80,000 வரும். அக்காலத்துக்கு கால வித்தியாசம் வரும். ஒரு 80,000 கூடினால் ஒரு 1,20,000 வரலாம். யாரிடத்தில் அந்த 80,000க்கு மேலாக கடந்த 1 வருடமாக இருந்து வருகிறதோ அவர்களும் 2.5 வீதம் ஜகாத்து கடமை. 5.75 லட்சமா 80,000மா, இதை நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆனால் சொக்கஹாக்கள் எழுதுறாங்க, வெள்ளியை வச்சு கொடுங்க, கொடுக்கிறவர்கள் கூடுவார்கள், வாங்குறவர்கள் குறைவார்கள். 80,000க்கு ஜகாத். காசாக கையில இருக்கணும் அவசியம் இல்ல. பெண்களிடத்தில் காசு இல்லை என்று, நிறைய பெண்கள் ஜகாத்து கடமையானவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கடமை என்று தெரியாது. மனிதனிடத்தில் காசி பல ரூபங்களில் இருக்கலாம், காசாக வைத்திருப்பார் அல்லது வங்கியிலே அதை வைப்பு செய்திருப்பார். ஒரு வங்கியில் அல்ல, 4-5 வங்கியில் அவருக்கு அக்கௌண்ட் இருக்குது. சம்பத்திலே இருக்குது, கொமர்சியல் இருக்குது, பிஓசியில இருக்குது, எல்லாத்திலும் இருக்கு. அந்த எல்லா அக்கவுண்ட்ல இருக்கிற காசியும் சேர்த்து கணக்கு பாருங்க, ஒரு வருஷமாக எவ்வளவு இருக்கு. சில நேரம் இருந்த காசை உம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கிறார், அது உங்க பணம் தான், அதையும் சேர்த்து பாருங்க. நாடுக்கு கைமாத்துக்கு கொடுத்திருக்கிறார், மச்சானுக்கு கைமாத்துக்கு கொடுத்திருக்கிறார், பிசினஸ்ல போட்டிருக்கிறார், அதுவும் உங்களோட காசி தான். ஒரு காணி வாங்கி இருக்கிறார், அவர் பாவிக்கவல்ல, நல்ல விலை வந்தால் விற்போம். அந்த காணி வியாபார பொருள், அந்த காணிக்கு கீழே உங்க காசு இருக்கிறார். கடையொன்று வாங்கி இருக்கிறார், அவர் போடவல்ல, நல்ல விலை வந்தால் விற்போம், அந்த கடைக்கு கீழே உங்க காசு இருக்கிறார். ஒரு வாகனம் வாங்கி இருக்கிறார், அவர் ஓடவல்ல, தந்தி எல்லாம் ஓடித்திருக்கிறார், யாராவது ஒருவர் விலை அடிச்சா விற்றுவோம், அந்த வாகனத்துக்குள் உங்க காசு இருக்கிறார். அதை எல்லாம் ஜகாத்துல கணக்கு பாருங்க. இந்த காணி வியாபார பொருள், இந்த கடை வியாபார பொருள், அந்த வீடு வியாபார பொருள், அந்த வாகனம் வியாபார பொருள், ஏன் விற்கணும் அந்த நீயத்து வந்ததுனால். இதெல்லாம் சுழட்டி பாருங்க, ஜகாத்து வாங்குறவரா கொடுக்கிறவரா. பெண்களும் பாருங்க, வியாபாரத்தில் 80,000க்கு குறைந்த ஒரு முதலை வைத்து வியாபாரம் செய்வது என்பது அது ஒரு சிறிய வியாபாரமாக தான் இருக்கும். கேபிட்டல் 80,000க்கு குறைய செய்யறது ஒரு சின்ன வியாபாரமாக இருக்கும். வியாபாரிகள் கடை வைத்து வியாபாரம் செய்தாலும், வீட்டிலிருந்து வியாபாரம் செய்தாலும், தொலைபேசியினூடாக வியாபாரம் செய்தாலும், ஒரு வியாபாரத்தை துவங்கும் நாளின் அரபு கணக்க ஞாபகம் வைக்கணும். ஏன்? அந்த திகதிதான் அவர்களுடைய ஜகாத்து தொகையை குறியாக்கும். சென்றவரிடம் ஷாபான் 24 அன்றுதான் அவருடைய கடை ஆரம்பித்தார். 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். கேபிட்டல் போட்டுத்தான் கடை ஆரம்பித்தார். ஞாபகம் வைங்க, ஏப்ரல் மே அந்த டேட் தேவையில்லை. ஷாபான் 24, அடுத்த வருஷம் ஷாபான் 24 நீங்க உங்களோட ஜகாத்தை முடிவு செய்யணும். எப்படி கணக்கு பாக்குற? முதலில் கடைய அண்டைக்கு மூடி, இப்ப நாம செய்த முறை கடையில இருக்கிற பொருள்களை எல்லாம் கணக்கு பாருங்க. பொருளாக எவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன விலை போடணும், விற்கிற விலையா, கொழும்பில வாங்கின விலையா, டவுன்ல வாங்கின விலையா, அல்லது ஒரு விலையா, மூணு வகையாகவும் இருக்கு. ஆனால் இதுல சமகால துணமாக்கள் சொல்லுகிறாங்க, பஜாரில் இப்பொழுது அதுக்கு என்ன விலையோ அந்த விலையை பாருங்க. நீங்க வாங்கின விலையில்தான் அதை பார்க்கணும் என்று சொன்னால் சில நேரம் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். கொழும்பில் ஒரு துண்டு 100 ரூபாய்க்கு வாங்கி இருப்பீங்க, இப்பதான மார்க்கெட் தெரிஞ்சு போச்சு 60 ரூபாய். 100க்கு பார்க்க சொன்னா அது உங்களுக்கு அநியாயமாகும். இப்ப பஜாரில் எது விலையோ அதை பாருங்க. கட்டிடத்துக்கு ஜகாத் இல்லை, அதிலே போடப்பட்டுள்ள அலுமாரிக்கு ஜகாத் இல்லை, கதிரீகளுக்கு ஜகாத் இல்லை, பேனுக்கு ஜகாத் இல்லை, விற்பனை பொருள்களுக்கு மட்டும் ஜகாத். கணக்கு பார்க்கிறார், 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருள்கள் கடையில் இல்லை. முடிஞ்சதா? முடியல. அடுத்து வாருங்க, இந்த எந்த வியாபாரத்துடனும் பணமும் இருக்கும், பொருள் மட்டுமல்ல பணம் இருக்கும். அதனாலதான் செக் எழுதி கொடுக்கிறாங்க. இந்த பிசினஸோடு தொடர்புள்ள எத்தனை அக்கவுண்ட் இருக்கு, எந்தெந்த வங்கிகள் இருக்குது, அதையெல்லாம் கணக்கில் எடுங்க. பணமாக பார்த்தால் இன்னொரு 10 லட்சம் இருக்கு, 20 லட்சம் இன்னமும் முடியல. நேற்று தான் சைனாவுக்கு போய் 50 லட்சம் ரூபாய் கண்டெய்னர் போட்டிருக்கிறார், வாங்கிட்டார், போட்டுட்டார், கடலில் கப்பலில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த 50 லட்சமும் இதில் ஏட் பண்ணும். வாங்கிட்டீங்க 70 லட்சம், அதுவும் முடியல. வர இருக்கிற கடன் எல்லாம் கணக்கில் எடுங்க. கடனை எடுத்தால் 20 லட்சம் கடன் வர இருக்கு. கடனை ரெண்டாக பிரித்து பாருங்க, உறுதியாக கிடைக்கிற கடன், உறுதி இல்லாத கடன். 10 லட்சம் உறுதி இல்லை, அது பக்கத்தில் வைங்க. 10 லட்சம் உறுதியாக கிடைக்கும், அந்த 10ஐயும் சேர்த்துங்க, 80 லட்சம். உங்களுக்கு 80 லட்சத்துக்கு ஜகாத் கடன், 2.5% கொடுங்க. இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம், 80 லட்சம் இருக்கிறது கணிப்பீடு சொல்லுது, ஆனால் நான் 1 கோடி கொடுக்கணுமே, நான் 1 கோடி மற்றவனுக்கு கொடுக்கணும், இருக்கிறது 80 லட்சம், கொடுக்கணும் 1 கோடி, இருக்கிற முதலை விட நான் கொடுக்க வேண்டிய தொகை அதிகம், என்ன செய்யும்? ஜகாத் விடுறதா இல்ல? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், கடன் ஜகாத்தை தடுக்காது. உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை விட கூடுதலான தொகை நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டுமாக கடன் இருந்தாலும் ஜகாத்து கொடுக்கத்தான் ஓடும். அவரிலிருந்து தப்புறதாக இருந்தால் ஜகாத்துடைய நாள் வர முதல்ல நீங்கள் கடனை கொடுத்திருக்கணும். இது ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய குதுபா. மசாயில்களை மேலோட்டமாக சொல்லுகிறோம். ஏன்? ஒரு விழிப்பு வர. ஆனால் ஒரு முஸ்லிமின் பொறுப்பு ஜகாத்து கடமையா என்பதை அவர் அறிந்து கொள்ள ஒரு ஆலிமை தனியாக சந்தித்து கால் மடித்து அமர்ந்து முழு விவரத்தையும் சொல்லி விளங்குவதுதான் மசாலாக்களின் அடிப்படை. தூண்டியுடன் மேலோட்டமான விஷயங்களை சொல்லும். மார்க்க அறிவில்லாமல் எந்த அவலையும் செய்யக்கூடாது, அது பெருமதியற்றதாக ஆகும். ஜகாத்து கொடுக்க முன்பு அதனுடைய அறிவை தேடுவது பருவாய். சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த பெண்களுக்கு அந்த அறிவு இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள், மனைவி ஜகாத்து கணிப்பீடு செய்து கொண்டிருக்கிறார். சொன்னார்கள், நீ ஊருக்கு ஜகாத்து கொடுக்க முதல்ல என்னப்பா, நானே கடன்கார், மனைவியின் ஜகாத்தை கணவர் கேட்கிறார். எங்கட பெண்கள் என்ன சொல்லுவாங்க, இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கணுமா, எடுங்களே, எங்கட பெண்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வை விட கணவரோட முஹப்பத் கூட. அந்த பெண் என்ன சொன்னது, அந்த பெண் என்ன சொன்னது, ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனின் அனுமதி இருந்தால் மட்டுமே தருவேன். கணவனாக இருக்கேன், ரப்பு அனுமதிக்கிறானா? போகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், ஜைனப் வந்திருக்கிறார்கள், மதீனாவிலே ஏராளமான ஜைனபுகள் இருக்கிறார்கள், ஐயு ஜயாரி, எந்த ஜைனப் வந்திருக்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் மனைவி வந்திருக்கிறார். என்ன பிரச்சனை? கணவன் ஜகாத்து கேட்கிறாரா? அவர் கடனாளியாம், கொடுக்கலாமா? சொன்னார்கள், நாம் லக்கில் அஜ்ரு மர்ரத்தை, உங்களுக்கு டபுள் கூலி கிடைக்கும், கொடுங்க, டபுள் கூலி கிடைக்கும். ஜகாத்து கொடுத்ததற்கு ஒரு கூலி, கணவனின் கஷ்டத்தில் உதவி செய்ததற்கு ஒரு கூலி. இங்கிருந்துதான் ஃபுகஹாக்கள் ஒரு பெரும் சட்டத்தை இயற்றுகிறார்கள், மனைவியின் ஜகாத்தில் இருந்து கணவன் வாங்க தகுதியானவராக இருந்தால் ஜகாத்து பெறலாம், ஆனால் கணவனின் ஜகாத்தினால் மனைவி பெற முடியாது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஹிக்மத்! ஏன்? கணவன் மனைவிக்கு செலவு கொடுப்பது பருவாய், கணவனுக்கு கட்டுப்பட்டு அந்த மனைவி இருக்கிறார் என்றால் அந்த மனைவிக்கு செலவு கொடுப்பது பருவாய். ஜகாத்தும் கொடுக்கலும் என்று வச்சா பட்ஜெட்டை ஜகாத்தாலே கவர் பண்ணிடுவான். அதனால ஜகாத்து கொடுக்கிறத தடையாக்கிட்டான். ஜகாத் ஒரு பருவு, ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மாத்திரம் கடமை. ஜகாத்தை காபிர்களுக்கு கொடுப்பது ஹராம். இருந்தாலும் எல்லோரும் பங்கெடுக்க முடியுமான ஒரு அமல் இருக்கிறது, சதகா. சதகா நன்மையை எதிர்பார்த்து செய்கிற ஒரு சுண்ணத்தான வணக்கம். ஏழையும் சதகா செய்யலாம், காபிருக்கும் கொடுக்கலாம், நோயாளிக்கும் கொடுக்கலாம், சதக்கா யாருடைய கையிலும் போய் சேரலாம், செல்வந்தனுடைய கையிலும் சதக்கா போய் சேரலாம், தப்பில்லை. சதக்காவிட சிறப்பு பேசுறதுக்கு நேரம் இல்லையா? சதக்காவினால், சதக்காவென்கிறது ஒரு வெளிரங்க அமலாக வைத்தாலும் அது அல்லாஹ் எங்களுக்குள் ஒரு மருத்துவமாக வச்சிருக்கிறான். 59 வகையான சிறப்புகள் சஹீஹான ஹதீஸிலே சதக்காவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, 59 சிறப்புகள். அதிலே ஒன்று ஞாபகப்படுத்தலாம், அதிலே ஒன்றுதான், சில நேரம் நாம் செய்த சில பாவங்களினால் அல்லாஹ் எங்களுடன் கோபித்து எங்களுடைய ரிசுக்கை தராமல் தடுத்துக் கொண்டிருப்பான். நாம் பார்த்த ஒரு பார்வை, நாம் பேசிய ஒரு பேச்சு, இரவு வரை கடையை திறந்திருக்கிறார், யாரும் கடைக்கு வாராங்க. ஏன்? ரிசுக்குடைய வாயிலரப்பு தடுத்துட்டான். ஏன் தடுத்தான்? செய்த ஒரு பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதகா கொடுங்கள், அல்லாஹ்வுடைய கோபம் அணையும். அஸ்ஸதகது துத்ஃபி உகலபர்ரம், சதகா இறைவனின் கோபத்தை அடைக்கும், தர்மம் செய். அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு. வாகனங்களில் போவதே இன்னொரு அச்சுறுத்தல், பயம். நாம் நேர்த்தியாக போனாலும் முன்னால் வருபவன் வந்து மோதுவானோ, உயிராக வந்திருக்கிறது. அதனால் தான் இந்த காலத்தில் உள்ள வாகனங்களில் உடம்பு அப்படி சல்லடையாகி விடாமல் இருக்க பேக் வச்சிருக்கிறான். பெருமதியான வாகனங்கள் ஐயா பேக் இருக்கு, உடம்பு சல்லடையாக இருக்கு. வாகனம் மோதினால் அதற்கு ஹராமான வழியிலாவது காப்புறுதி, இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறான். ஹராத்தையும் முஸ்லிம்கள் பாவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தேவையில்லை, ஒரு பேக்கும் தேவையில்லை, ஒரு இன்சூரன்ஸும் தேவையில்லை, சதகா கொடுங்க, மோசமான மரணங்களில் இருந்து பாதுகாப்பு. அஸ்ததகா தக்கீ மசாரி அசு, தர்மம் மோசமான மரணங்களில் இருந்து உங்களை காக்கும். வர இருக்கிறது ஆபத்தை எல்லா சட்டாரம் நிறுத்திடுவோம். சதக்கா கொடுக்கும் காபிரையே பாதுகாக்கிறான், சதக்கா கொடுக்கும் அநியாயக்காரனை பாதுகாக்கிறான். அவன் அநியாயக்காரன், ஆனால் அவனுடைய தர்மம் அவனை பாதுகாக்க. காபிர் தர்மம் கொடுத்தாலே ரப்பு பாதுகாக்கிறான், முஸ்லீம் கொடுக்கிற தர்மத்துடைய வருமதியம். இதை விட பெரிய ஒரு விஷயம்தான், உடம்பில் உள்ள எல்லா நோய்களுக்கும் உள்ள மிக பெரும் மருந்து, நோயாளியை குணப்படுத்தும் ஒரு மருந்து சதகா. ஷேக் அல்வானி அவர்கள் எழுதுகிறார்கள், சஹீஹான சஹீஹு தர்கீபில் இருக்கிறது, தாவு மர்லாக்கும் பி சதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு பனடோலாக மருந்து செய்யுங்கன்னு சொல்லல, நோயாளிகளுக்கு நீங்கள் வேறு மருந்துகளினால் சத்திரு சிகிச்சையினால் மருந்து செய்கிறேன்னு சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, தர்மத்தினால் உங்களுடைய நோயாளிகளுக்கு மருந்து செய்கிறேன். நோயாளிக்கு மருந்து சதக்கா விலை இருக்கிறது. ஆனால் சில நேரம் நாங்க யோசிக்கிறோம், நாங்க எவ்வளவு நோயில சதக்கா கொடுத்து ஒன்னும் சரி போகலே, ஒன்னும் சரி போகலே. இதுக்கு அழகான ஒரு சரித்திர கிதாபில் எழுதுறான், ஒரு மனிதனுடைய மகளுக்கு நோய், வைத்தியருக்கே புரியவில்லை என்ன நோய், எல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், நோய் எது ஒன்றுபடுதில்லை, ஆனால் குழந்தை வேதனைப்பட்டதனால் குடும்பமே நோயாளி உடாய் ரொம்ப, ஆனால் துவா செய்து கொண்டிருந்தார். ரப்புடைய ஒரு பெரிய உதவிதான், ஒரு மனிதர் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தினார். மூளை சுழன்று கொண்டிருக்கும் நேரத்தில் நல்ல அபிப்பிராயங்களை தருவதும் அல்லாஹ்வுடைய உதவி. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், நோயாளிகளுக்கு தர்மத்தால் மருந்து செய்யுங்கள். இவர் சொன்னார், அவர்கிட்ட நல்ல விஷயம்தான், நோய் தொடங்கின நாளையிலிருந்து எவ்வளவு மருந்து கொடுத்தேன், எவ்வளவு சதக்கா கொடுத்துட்டேன். அவர் சொன்னால், நீங்க கொடுத்த முறையில இந்த நோய்க்கென்னே எண்ணம் வைத்து பணிந்து கொடுங்க, இந்த நோய் குணமாகணும் என்று நீயத்தோடு கொடுங்க. தர்மம் செய்தார், ஆனால் எந்த மாற்றமும் பிள்ளை இல்லை, கிட்டத்தட்ட மரணித்ததற்கு சமமான நிலையில குழந்தை இருக்கு. திரும்ப தொலைபேசியில் தொடர்பு கொண்டார், அந்த நீயத்தினை கொடுத்தேன், இன்னும் பல முறை கொடுத்தேன், ஒன்றுமாக இல்லையே. அவர் சொன்னார், இன்னொரு தவறுல உங்களுக்கு நடந்திருக்கிறது, உங்களோட செல்வத்தின் அளவுக்கு சதக்கா கொடுக்கணும். நீங்க பெரியோரு செல்வந்தர், ஆயிரத்தை கொடுத்து சரி போமா, பெரும் செல்வந்தர் பத்தாயிரம் கொடுத்து சரி போமா, உங்க செல்வத்தின் அளவுக்கு அல்லாஹ் தர்மத்தை விரும்புகிறான். இப்ப வாகனம் நிறைய, உணவுப் பொருள் எடுக்கிறார், மாமிசங்களை போடுகிறார், கண்ட ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து அந்த ஏழைகள் சந்தோஷத்தில் கண்ணீருடன் துவா செய்கிறார்கள். வந்து பார்த்தால் மகள் எழும்பி உட்கார்ந்து இருக்கிறார், வைத்தியர் ஆச்சரியப்படுறார். கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை உடலில் ஒரு கட்டி, அதால் ரொம்ப சிரமப்பட்டார்கள், ரொம்ப சிரமப்பட்டார்கள், வைத்தியர்கள் இதை குணப்படுத்த முடியாது என்று விரட்டுகிறார்கள். ஆலோசனை சொல்லப்பட்டது, தர்மம் செய்யுங்க. அவர் என்ன செய்தார், அவருடைய வசதிக்கேற்ப மக்கள் தண்ணி குடிப்பதற்கான ஒரு தண்ணீர் வசதியை, கிணத்தை தோண்டி கொடுக்கிறார். அன்றிலிருந்து அவருடைய காலில் அந்த கட்டி அப்படியே குணமாயிற்று. ஹதீஸை செயலிலே பார்க்கிறார், மிக பெரும் நோயாளிகள் குணமடைவார்கள். ரெண்டு நிபந்தனை, இஹ்லாசுடன் அந்த நோய் குணமாகணும் என்ற நீயத்தோடு கொடுக்கணும், உங்க செல்வத்தின் தரத்துக்குள்ள சதக்கா கொடுக்கணும். செல்வந்தனாக இருந்து கொண்டு பிச்சைக்காரனுடைய சதக்கா கொடுக்க கூடாது, செல்வந்தன் செல்வந்தனுடைய சதக்கா கொடுக்கணும். தர்மம் 59 சிறப்புள்ளது. பெண்களால் நடக்கக்கூடிய சில விசேட பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களில் இருந்து கலட்டி நரகில் இருந்து பாதுகாக்கிற அமல் தான் சதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பார்த்துட்டு வந்தார். முஸ்லிமிலே புகாரியில் இருக்கிறது, இந்த செய்தியோடு முடிகிறது. வந்து பெண்களுடைய பயான்னு சொன்னான், சுவர்க்கத்தை பார்த்தேன், சுவர்க்கத்துக்கு வரப்போகிறவர்களின் முக அடையாளங்கள் எனக்கு காட்டப்பட்டது. நிறைய பார்த்தால் அமல் இபாதத்தில் குறை செய்யாத மிஸ்கீன்கள் சுவர்க்கத்தில் இருந்தான், நிறைய மிஸ்கீன்கள் சுவர்க்கத்தில் இருந்தான். அதுக்கு பிறகு நரகத்தையும் பார்த்தேன், நரகத்தில பெண்கள் நிறைந்து போயிருந்தாங்க. காபிர் பெண்கள் போறது ஆச்சரியம் அல்ல, முஸ்லிம் பெண்கள் தான் நரகத்தில் நிறைந்திருந்தார்கள், துடித்தார்கள். அன்சாரி பெண்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் படுகிற கஷ்டம் போதாமைக்கா எங்களை நரகத்திலே போடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட நாவுகளை பேண தெரியாததனால் அதிகமானவர்களுக்கு நரகம், கண்டவர்களை எல்லாம் திட்டி பதுவா செய்கிறீர்கள், கணவனுடைய மனதை புண்படுத்துகிறீர்கள். இந்த ரெண்டு காரணங்களிலால் அதிகமான பெண்கள் நரகம் போகிறார்கள். பெண்கள் துடித்தார்கள், யா ரசூலல்லாஹ், இது போன்ற தவறுகள் எங்களாலும் நடந்திருக்கிறது, நரகத்தில் இருந்து தப்ப வழி சொல்லுங்கள். இத்தகுன்னார வலோ விஷயத்தை தம்ரா, ஈத்தம்பழத்தின் ஒரு கீர்த்தை கொடுத்தாவது நரகத்திலிருந்து தப்பிக்கோங்க. ஆகவே அல்லாஹுடைய நல்லடியார்கள், அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜகாத் சதகா என்ற இந்த அமல்களை வருகின்ற ரமலானில் மிகச் சிறப்பாக மேற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய பலன்களின் மூலமாக இம்மை மறுமையினுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வாரா? யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா? தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் நீ மன்னித்தருள்வாயா? யா அல்லாஹ், பாவிகள் உன்னிடத்தில் கையேந்து நிற்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களை நீ மன்னித்து காத்தருள்வாயா? ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ், உன்னுடைய தீனிலே எங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ தீர்வுகளை வைத்திருக்கிறாயா அல்லாஹ்? அந்த தீனிலே எங்களுக்கு நம்பிக்கை வராததினால் நஷ்டங்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உனது மார்க்கத்தில் நம்பிக்கை உண்டாக்கியா அல்லாஹ், உன்னுடைய தாத்தில பூர்த்தியான ஈமான உண்டாக்கியா அல்லாஹ், உனது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முஹப்பத்தை உண்டாக்கியா அல்லாஹ், அவர்களுடைய சுன்னாக்களில் முஹப்பத்தை உண்டாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், வருகின்ற ரமலானை முபாரக்கான ரமலானாக ஆக்குவாயா, பிரச்சனை இல்லாத ரமலானாக ஆக்குவாயா, அம்னும் அமானும் பாதுகாப்பும் சந்தோஷமும் உள்ள ரமலானாக நீ அமைத்து தந்துடுவாயாக. யா அல்லாஹ், நோய்கள் இருந்து பாதுகாப்பாயா, கஷ்டங்கள் இருந்து பாதுகாப்பாயா, ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பாயா, நீ விரும்பக்கூடிய முறையில் நல்லவர்களாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயா, முஸ்லிம் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவாயா, ஒன்றுபட்ட உள்ளத்துடன் ஹக்கின் மீது ஒன்றுபட்டு வாழ்வதற்கு நீ கிருபை செய்தருள்வாயா, உண்மையை உண்மையாக காட்டுவாயா, அதை செயல்படக்கூடிய மனதையும் தந்தருள்வாயா, அசத்தியத்தை பொய்யை பொய்யாக காட்டுவாயாக, அதிலிருந்து விலகி நடக்கும் பாக்கியத்தையும் தந்தருள்வாயா, உனது தனிப்பெரும் கிருபையை கொண்டு எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயா. ரப்பனா தக்கப்பல் துஆனா இன்னக அந்த சமீல் அலீம், வத்துப் அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، صل يا ربي على حبيبك الكريم سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah. سبحان الله والحمد لله ولا إله إلا الله.